إن الحمد لله ونحمده ونصلي على رسوله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. وقال تعالى: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال: ورفعنا لك ذكرك. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வை எனக்கும் உங்களுக்கும், இந்நிகழ்ச்சியை கேட்கும் அனைவருக்கும் நல்ல பயன் தரக்கூடியதாக ஆக்கி அருள்வானாக. கேட்கும் நல்ல விஷயங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, சில விஷயங்களை ஆரம்பமாக உங்களிடத்திலே பரிமாறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் தலைப்புக்குள் செல்லலாம். இன்று இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசப்படுகிறது, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எழுதப்படுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இதுதான் நாம் பார்க்க வேண்டிய செய்தி சகோதரர்களே. நாம் எவ்வளவு பேசினோம், எவ்வளவு படித்தோம், எவ்வளவு கேட்டோம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய விதியை மாற்றுவதாக இருந்தால், நமக்கு நல்ல நிலைமையை கொண்டு அவன் உதவி செய்வதாக இருந்தால், அல்லாஹுடைய உதவியை நாம் பெற வேண்டும் என்றால், இந்த மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு வேரூன்றி இருக்கிறது, நாம் எந்த அளவிற்கு மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், இதை வைத்துத்தான் நாம் அல்லாஹுடைய உதவியை பெற முடியும். மாற்றார்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதாக இருந்தால், உண்மையிலேயே இஸ்லாம் இந்த வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய, இயற்கையுடன் ஒத்துப்போகக்கூடிய, யதார்த்தமான உண்மையான இறைவனுடைய மார்க்கம்தான் என்று மாற்றார்கள் புரிந்து கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்றால், அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த மார்க்கத்தை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த மார்க்கத்தை வாழ்க்கையிலே கொண்டு வருவது. முன்பு கூறப்பட்டதை போன்று கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளோ, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோ, பெற்றோர்களை பேணுவதோ, அண்டை வீட்டாரை பேணுவதோ, பெண்களுடைய உரிமைகளோ, ஏழைகளுடைய உரிமைகளோ, இவை அனைத்தும் ஒவ்வொரு தனி மனித முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக செயலாக உருவாக வேண்டும். அதை வைத்துத்தான் நாம் நிரூபிக்க முடியும் இஸ்லாம் இயற்கையான மார்க்கம், இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் என்று. பேச்சை கொண்டு, நம்முடைய இந்த பிரச்சாரத்தை கொண்டு மட்டும் இதை நிரூபிக்கலாம் என்று சொன்னால் அது வாதங்களாகவே இருந்துவிடும் சகோதரர்களே. இது மார்க்கத்திற்கு மக்களை மாற்றக்கூடிய ஒரு வழியாக, ஒரு கொள்கையாக மாறுமா என்று சொன்னால் மாறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரமும் செய்தார்கள், செயல்படுத்தியும் காட்டினார்கள். நபித்தோழர்கள் பிரச்சாரமும் செய்தார்கள், செயல்படுத்தியும் காட்டினார்கள். அப்போது மாற்றார்கள் பார்த்தார்கள், இவர்கள் சொல்வதை போன்று செய்கிறார்கள், செய்வதைத்தான் மார்க்கமாக சொல்கிறார்கள். இன்று உங்களிலே நானோ நீங்களோ யாராவது ஒருவர், நான் செய்வதெல்லாம் மார்க்கம், என்னை பார்த்து இஸ்லாமை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமா? யா ரப்பல் ஆலமீன், ஒழுக்கமாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், பண்புகளாக இருக்கட்டும், நம்முடைய அழைப்பு பணியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலாவது நான் முழுமையாக இஸ்லாமை பின்பற்றுகிறேன், நான் செய்வது ரசூலுல்லா செய்தது, ரசூலுல்லா செய்ததைத்தான் நான் செய்கிறேன் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? அந்த நிலையிலே நம்முடைய முழு சமுதாயம் அல்ல, இதில் அழைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அழைப்பு பணியிலே பங்கெடுத்துக் கொள்பவர்கள், குரானையும் ஹதீஸையும் புரிந்திருப்பவர்கள், நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோமா என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன, எவ்வளவு காலம் எஞ்சி இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியாது. அதற்குள் நாம் இதை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த அன்பிற்குரியவர்களே, தலைப்பிற்குள் செல்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகள். இந்த தலைப்பின் கீழ் சொல்லப்படும் விஷயங்கள் குறித்தும், இன்னும் இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் குறித்து நீங்களும் நானும் என்ன கேள்விப்படுகின்றோமோ நாம் முதலிலே உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை, யா அல்லாஹ், நபிக்கு கொடுத்த நற்பண்புகளை கொண்டு என்னையும் அலங்கரித்துக் கொள்வாயாக, என்னையும் அலங்கரிப்பாயாக. அந்த நபியின் நற்பண்புகளை பின்பற்றக்கூடிய நற்பேற்றை, நற்பாக்கியத்தை எனக்கும் நீ தந்தருள்வாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக, அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்வோமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் எந்த பக்கத்தை எடுத்து பேசினாலும் சரி, ஆண்டுகள் முடிந்து விடலாம், வாழ்க்கையே முடிந்து விடலாம், ஆனால் அவர்களுடைய உயர்வுகளை பற்றி, சிறப்புகளை பற்றி நாம் பேசி முடிக்க முடியாது. இது மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், சூரா அலம் நஸ்ரஹ் 94வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்லுகின்றான், நபியே, உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று. யாருடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறானோ அவருடைய நற்பண்புகளை பற்றி நீங்களும் நாமும் கற்பனை செய்துதான் பார்க்க முடியுமா? நற்பண்புகள் என்றால் என்ன, நற்குணங்கள் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை இலக்கணங்கள் அச்சரங்களே தெரியாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கம் என்றால் என்ன, பண்பு என்றால் என்ன, பணிவு என்றால் என்ன, அமைதி என்றால் என்ன, அடக்கம் என்றால் என்ன, இரக்கம் என்றால் என்ன, உதவுதல், ஒத்தாசை என்றால் என்ன என்பதை பற்றி அடிச்சுவோடு கூட தெரியாதவர்கள் அந்த நற்பண்பின் மலை, மலை அல்ல சிகரம், கடல், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய பண்புகளை பற்றி நாம் எந்த ஒரு பகுதியைத்தான் பார்க்க முடியும் சகோதரர்களே? எந்த ஒரு பகுதியைத்தான் நாம் சொல்லி முடிக்க முடியும்? அதை நேரடியாக பார்த்தார்களே அந்த நபி தோழர்கள், அவர்கள் எப்படி அந்த குணத்தால் பாதிக்கப்பட்டார்கள், நல்ல பாதிப்பு, அந்த குணத்தால் எப்படிப்பட்ட தாக்கத்துக்கு ஆளானார்கள். நபியை ஒரு தலைவராக பார்த்தார்கள், நபியை ஒரு தந்தையாக பார்த்தார்கள், நபியை ஒரு நண்பனாக பார்த்தார்கள், நபியை ஒரு சமூக பணியாளனாக பார்த்தார்கள், நபியை அடிமைகள், அடிமைகளில் ஒருவராக பார்த்தார்கள், எஜமானர்கள், உரிமையாளர்கள், உரிமையாளர்களில் ஒருவராக பார்த்தார்கள். யாருக்கு எந்த விதத்திலெல்லாம் வழிகாட்டல் வேண்டுமோ அந்த எல்லா விதத்திலும் முழுமையான வழிகாட்டலை தன்னகத்தே கொண்ட தூய மனிதர் தான் நம்முடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்குத்தான் இவர்களிலே முன்மாதிரி இருக்கிறது, இவர்களுக்கு இவர்களிலே முன்மாதிரி இல்லை என்று பிரிக்க முடியாத அளவிற்கு எல்லோருக்கும் முன்மாதிரியாக, எல்லோருக்கும் ஒழுக்கத்தை கற்பித்து செயல் வடிவில் நடைமுறைப்படுத்தி காட்டிய தூய மனிதர் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து, அவர்களுக்கு கொடுத்த குணத்தை புகழ்ந்து சொல்லும் பொழுது, வஇன்னக்கு லஅலா குலுக்கின் அதீம், சூரா அல் கலமுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், 68வது அத்தியாயம். அன்பிற்குரியவர்களே, நான் இடையிடையே சில விஷயங்களை சொல்லிக் கொள்வது வழக்கம். காரணம், சில பிரச்சனைகளை நாம் சுட்டிக்காட்டிக்கொண்டே சென்றால்தான் நமக்கு தூய்மையான முறையிலே தெளிவாக பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக, யாரையும் சாடுகிறேன் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் இந்த இடத்திலே வசனத்தை எப்படி அமைத்திருக்கிறான், நபியின் நற்குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்ல விரும்புகின்றான். அப்போது அல்லாஹு தஆலா, நபியே, நீங்கள் நல்ல குணமுடையவர், அதற்கு அரபியிலே யா நபி இன்னக்க து குலுக்கின் அல்லது யா நபி அன்த து குலுக்கின் என்று அல்லாஹ் சொல்லிவிடலாம். அல்லது நபியே அன்த முத்தஹல்லிக், நபியே உங்களிடத்தில் நற்குணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிடலாம். ஐந்தக்க குலுக் தயிப், உங்களிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. ஒருவரை நற்பண்புகளின் உச்சியில் வைத்து, உயர்ந்த ஒழுக்கத்தின் சிகரத்தில் வைத்து புகழ்வதாக இருந்தால் எப்படிப்பட்ட வாசகத்தை அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்த வேண்டுமோ அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். குரானுடைய உறுதிமிக்க வசனங்களுக்கெல்லாம் பொருள் செய்ய வேண்டியதில்லை, அதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அரபி தெரியாத அறிவியர்கள் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்,
நபியே திட்டமாக நீங்கள் நற்குணத்தின் மீதே இருக்கிறீர்கள். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நபியை உறுதியிட்டு சொல்கிறான், திட்டமாக நீர் நபியே நீங்கள் முழுமையாக உங்களுடைய தலையிலிருந்து கால் வரை, உங்களுடைய இரவிலிருந்து பகல் வரை, பகலிலிருந்து இரவு வரை, உங்களுடைய செயலிலிருந்து சொல் வரை, உங்களுடைய எண்ணங்களிலிருந்து உங்களுடைய சாடைகள் சைக்கிரைகள் அனைத்தும் நீங்கள் என்றால் அதான் அர்த்தம். வயின்னக அந்த என்று சொன்னால் அந்த அர்த்தம் வராது. நிச்சயமாக நீர் முழுமையாக உங்கள் அனைத்தும், நீங்கள் அனைத்தும், உங்களுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், என்று சொல்லவில்லை, என்று சொல்லவில்லை, என்று சொல்லவில்லை. அலா அலா என்பது ஒரு விஷயத்தின் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறிக்கும். ஒரு விஷயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், இதை நான் எனது உரிமைக்குள், இதை நான் எனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன், முழுமையாக எனக்கு இதிலே ஆற்றல் இருக்கிறது என்பதை குறிப்பதற்கு அரபியிலே அலா என்பதை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள், அதாவது முழுமையாக நற்குணத்தை தன்னிலே உள்ளடக்கி இருக்கிறீர்கள், அடக்கி வைத்திருக்கிறீர்கள், அந்த நற்குணம் உங்களிலே நிரம்ப இருக்கிறது, நீங்கள் நற்குணத்தின் மீது ஆட்சி செய்கிறீர்கள். எப்படிப்பட்ட புகழுரை பாருங்கள். யார் புகழ்கிறான்? அல்லாஹ் புகழ்கிறான். யாரையும் புகழ்ந்து எதையும் தேட வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு இல்லை. அந்த அல்லாஹ் நம்முடைய தூதர், நமக்கு அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய புகழ்ச்சி தான் இது. இப்போ பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியிலே இந்த நற்குணத்தால் ஏற்பட்ட தாக்கம், இந்த நற்குணத்தை கொண்டு மக்களுடைய உள்ளங்களை எப்படி வென்றெடுத்தார்கள். மக்கள் அவர்களுடைய பண்புக்கு அடிமையானார்கள். எதற்கு? ரசூலுல்லாஹ்வுடைய பண்புக்கு அடிமையானார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா, இவர்களுடைய தந்தை ஹாரிஸா அடிமையாக ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கிறார். இதை தெரிந்து அவருடைய உறவினர்கள் வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், முஹம்மதே, எங்களுடைய பிள்ளை ஹாரிஸா, நீங்கள் என்ன விலை வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம், இவரை நீங்கள் எங்களிடத்திலே கொடுத்து விடுங்கள். அடிமையாக போரிலே முந்திய காலத்தில் பிடிக்கப்பட்டு ரசூலுல்லாவிற்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டவர்கள். உரிமையை சுதந்திரத்தை விரும்பாதவர் யாரும் இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியுமா? தான் ஒருவரிடத்தில் அடிமையாக 24 மணி நேரமும் இருந்து பணி செய்ய வேண்டும், இது சிறந்ததா? அல்லது சுதந்திரமாக தான் நாடிய நேரத்தில் எதையும் சாப்பிடலாம், எங்கேயும் செல்லலாம், போகலாம், வரலாம் என்று சுதந்திரமாக இருப்பது மேலா? எது மேல்? எது மேல்? சுதந்திரமாக இருப்பது மேல். ஹாரிசாவுடைய உறவினர்கள் வருகிறார்கள் நபியிடத்திலே, முஹம்மதே, எங்களது பிள்ளையை நீங்கள் எங்களுக்கு விற்று விடுங்கள், நாங்கள் வாங்கி செல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், விலை வேண்டியதில்லை, நீங்கள் இவரை எடுத்து செல், இவரை அழைத்து செல்லுங்கள் என்பதாக. ஹாரிசா சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்களை தவிர நான் வேறு யாரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மாட்டேன். என்ன வார்த்தை சொன்னார்கள்? எனது பெற்றோர், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் எனக்கு விருப்பம் அல்ல. நபி முஹம்மதே, நீங்கள் எனக்கு விருப்பமா? ஏன்? அந்த நபியிடத்திலே ஒரு தந்தையின் பரிவை பார்த்தார்கள், ஒரு தாயின் பாசத்தை பார்த்தார்கள், ஒரு சகோதரனின் ஒத்துழைப்பை, உறுதியை, அன்பை, பாசத்தை பார்த்தார்கள். உறவினரிடத்திலே பார்க்காத குணங்களை எல்லாம் அந்த நபியிடத்திலே பார்த்ததால், அந்த நபியுடன் இருந்து மரணிப்பதே எனக்கு மேல், எனது குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்வது எனக்கு விருப்பம் அல்ல. நபியே, என்னை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனது குடும்பத்தார்களிடத்திலே திருப்பி அனுப்பாதீர்கள். இன்று யாராவது இந்த தகுதியை அல்லது இதில் ஒரு சில தகுதியாவது, நான் இவரிடத்திலே வேலை செய்வதை விரும்புகிறேன், இவருடைய குணத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இவருடைய அன்பு என்னை அடிமையாக்கிக் கொண்டது, இவரை விட்டு நான் செல்ல மாட்டேன், இவருடைய பண்பிலே இவர் பண்பு என்னை ஆட்கொண்டு விட்டது, எங்கே நாம் இருக்கிறோம், எவ்வளவு தூரத்திலே நாம் இருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு ஒட்டுமொத்தமாக இப்படித்தான். அவரை யார் பார்த்தாலும் சரி, அன்றைய இடையிலையும் செல்போன் அடிச்சுட்டே இருக்கு. எல்லாரும் ஒரு தூரம் செக் பண்ணிக்கணும், செல்போன் சுவிச் ஆஃப் செஞ்சிருக்காங்க. இதோட ரெண்டு தடவை ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பார்த்தாலும் சரி, பழகினாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடனே அவர்கள் மையம் கொண்டு விடுவார்கள். எங்கு சென்றாலும் சரி, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களது பேச்சை பாருங்கள். எந்த ஒரு தலைவரிடமாவது வரலாற்றில் இப்படிப்பட்ட பேச்சுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? எந்த நபித்தோழராக இருக்கட்டும், அபூபக்கராக இருக்கட்டும், பிலால், உமர், யாராக இருக்கட்டும், ரசூலுல்லாவிடத்தில் பேச்சை ஆரம்பித்தாலே யா ரசூலல்லாஹ் ஃபிதாக அபி வ உம்மி என்ன சொல்வார்? அல்லாஹ்வின் தூதரே, எனது தாயையும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். எப்படிப்பட்ட வார்த்தை! யா ரசூலல்லாஹ், எனது தாயையும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன், ஃபிதாக அபி வ உம்மி என்று கூறிதான் பேச்சு ஆரம்பிப்பார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள், குணங்கள், அந்த ஒழுக்கங்கள் அந்த தோழர்களுடைய உள்ளங்களை கவர்ந்திருந்தன. அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே, எப்படிப்பட்ட மகத்தான குணமுடையவர் தெரியுமா நீங்கள்? உங்களிடத்திலே கடுமையான குணமோ கடுகடுப்பான பேச்சோ இருந்திருந்தால் இந்த கூட்டம் உங்களுக்கு அருகிலே இருந்திருக்க மாட்டார்கள், எங்கோ ஓடி சென்றிருப்பார்கள். எத்தனை தோழர்கள் யாரெல்லாம் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்களோ, சொல்லிய பொழுதே நபி மரணிக்க சொன்னால் மரணிக்க தயார், நபி மனைவியை தலாக்கு விட சொன்னால் அதற்கு தயார், ஊரை அர்ப்பணம் செய்ய சொன்னால் அதற்கு தயார், செல்வத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கொட்ட சொன்னால் அதற்கு தயார். எப்படிப்பட்ட வசீகரம், எப்படிப்பட்ட ஈர்ப்பு! எதனால்? அந்த பண்புகளால், அந்த குணத்தால், அந்த இறை அச்சத்தால், அவர்களது வாழ்க்கையிலே சொல்வதை செயல் வடிவத்திலே பார்த்த காரணத்தால். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒரு சிலவற்றைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, எதை சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா, அந்த அளவிற்கு ரசூலுடைய வாழ்க்கையிலே வரலாற்று நிகழ்வுகள் நிறைந்து காணப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் இந்த அழைப்பு பணியில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதனுடைய ஒரு சில சம்பவங்களைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது கடுமையாக தொந்தரவு செய்தவர்கள், துன்பம் செய்தவர்கள். எப்படியாவது ரசூலை மீண்டும் இந்த மதீனாவிலிருந்தும் துரத்திவிட வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய சூழ்ச்சிகளை செய்தார்கள். எப்படி குறைஷிகள் நபியை மக்காவிலே கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அதுபோன்று யூதர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே புகழ்ந்திருப்பது போன்று அந்த யூதர்களிலும் சில நல்லோர் இருந்தார்கள். அவர்கள் நபியினுடைய அந்த உண்மையை பார்த்து, குர்ஆனுடைய உண்மையை பார்த்து, இஸ்லாமிய உண்மையை பார்த்து அவர்கள் மனமுவந்து இஸ்லாமார்கள். அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே புகழவும் செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி தௌராத்திலே மிக தெல்ல தெளிவாக, விலாவாரியாக, விசாலமாக, விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது பண்புகள் எப்படி இருக்கும் என்று, அந்த பண்புகளிலே ஒன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகிப்புத்தன்மை. மக்களுடைய அறியாமையை மிகைத்து நிற்கும். யார் எப்படி அறியாமையிலே முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் அவர்கள் சகிப்புத்தன்மையை காட்டுவார்கள். தன் விஷயத்தில் எந்த அளவிற்கு முரட்டுத்தன்மையை, அறியாமையை, கரடுமுரடான சுபாவத்தை ஒருவர் வெளிப்படுத்தினாலும் ரசூல் அதற்கு பகரம் செய்யக்கூடியது எதை செய்வார்கள்? அழகிய பண்பை, மன்னிப்பை, சகிப்புத்தன்மையை. இந்த யூத பாதிரிகளிலே ஒருவர் ஸைத் இப்னு சுஅனா, எப்படி அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ அந்த தரத்தில் உள்ள யூத பாதிரி தான் ஸைத் இப்னு சுஅனா.
இந்த சம்பவத்தை அறிவிப்பு செய்யக்கூடியவர்களும் நமக்கு அப்துல்லா இப்னு சலாம். அவரை போன்று மதினாவிலே வசித்து பிறகு இஸ்லாத்தை ஏற்ற யூத பாதிரிகளிலே முக்கியமான ஒருவர் அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் தான் இந்த ஹதீஸை, இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கின்றார்கள். இந்த ஜைத் இப்னு சுனா தனக்குள்ளே பேசிக் கொள்கிறார், நபி என்பதற்குண்டான எல்லா அடையாளங்களையும் இந்த மனிதரிடத்திலே நான் பார்த்து விட்டேன், ஆனால் இந்த ரெண்டு விஷயங்கள் அறியாமையை விட சகிப்புத்தன்மை முந்தி இருக்கும், அறியாமை அதிகமானாலும் சகிப்புத்தன்மையே மிகைத்து நிற்கும். இந்த ரெண்டு பண்பை நான் அனுபவபூர்வமாக உணர வேண்டும், அதுவரை நான் முஸ்லீமாக மாட்டேன், எனக்கு நேரம் வர வேண்டும் என்று நேரத்தை காத்துக் கொண்டிருக்கிறார், எதிர்பார்க்கிறார். எப்படி? ரசூலுல்லாஹை பின்தொடர்ந்தவராக அதற்கு தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மனைவியர்களுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். அப்போது அலியும் ரழியல்லாஹு அன்ஹு கூட வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு கிராமத்து அரபி தனது ஒட்டகத்திலே வேகமாக வந்து நபிக்கு அருகிலே நிற்கிறார். வந்து சொல்கிறார், அல்லாஹுவின் தூதரே, பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. நான் அழைப்பு பணி செய்த என்னுடைய இந்த ஊர்வாசிகள் எல்லாம் இஸ்லாமிற்கு வந்தவர்கள், திடீரென அவர்களுக்கு ஏற்பட்ட பஞ்சம். நான் அவர்களுக்கு கூறினேன், நீங்கள் முஸ்லிமானால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாழ்க்கை வசதியை ஏற்படுத்துவான் என்று. அந்த ஆசையை அவர்கள் இஸ்லாமை ஏற்றார்கள். திடீரென்று இப்போது வறுமைக்கு பஞ்சத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நான் பயப்படுகிறேன், எப்படி ஆசையினால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்களோ இப்போது அதே ஆசையால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்களோ, காஃபிர்களுடைய செல்வத்திற்கு மயங்கி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹுவின் தூதரே, எனக்கு எங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். அவர்களது பார்வையிலே அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. அதை அலி ரழியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, அந்த செல்வத்தில் எதுவும் நம்மிடம் இப்போது மீதம் இல்லையே என்று சொல்கிறார்கள். அந்த செல்வத்தில் இப்போது என்னிடத்திலே மீதம் எதுவும் இல்லையே. அப்ப ஏதோ ஒரு செல்வம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வந்திருக்கிறது. அந்த செல்வத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இடத்திலே கொடுத்து வைத்திருந்தார்கள், அதைத்தான் கேட்கிறார்கள் என்று புரிந்து கொண்ட அலி ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, அவை அனைத்தும் தீர்ந்து விட்டனவே என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகைக்கிறார்கள். என்ன செய்வது? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஜைத் இப்னு சுனா அங்கே உள்ளே வருகிறார். அல்லாஹுவின் தூதரே, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? ஃபகுல்து யா முஹம்மத் ஹல் லக அன் தபியனி தம்ரம் மஅலூமன் மின் ஹாயித் பனி ஃபுலான் இலா அஜலி கதா வகதா. நீங்கள் இன்னாருடைய தோட்டத்தில் விளையும் பேரிச்சம்பழங்களை இந்த அளவு எனக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதற்கு பகரமாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று முன் வருகிறார் ஜைத் இப்னு சுனா. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொல்லக்கூடிய அளவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இன்னாருடைய தோட்டம் என்று குறிப்பிடுகிறாய் அல்லவா, அதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஒருவேளை அந்த ஆண்டு அவருடைய தோட்டம் விளைச்சல் இல்லாமல் ஆகிவிட்டால் பிறகு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஆகவே அளவை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் பேரித்தம்பளம் நாங்கள் கொடுத்து விடுகிறோம், இன்னாருடைய தோட்டம் என்று நீங்கள் குறிப்பிட வேண்டியதில்லை. இதை அந்த ஜைத் இப்னு சுனா ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த சுருக்குப்பை காசுப்பையை அவிழ்த்து அதிலிருந்து 80 மிஸ்கால் அளவுள்ள தங்க நாணயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடனாக கொடுக்கின்றார். அந்த 80 தங்க நாணயங்களையும் 80 மிஸ்கால் தங்க நாணயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமத்து அரபி இடத்திலே அப்படியே ஒப்படைத்து கொடுக்கின்றார்கள். சென்று உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். புரிஞ்சுங்களா? இப்ப என்ன பிரச்சனை? அந்த ஒரு குறிப்பிட்ட கால தவணை அங்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த கால தவணை வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே ஜைத் இப்னு சுனா அங்கே வந்து நின்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் இந்த நபி தோழர்களுடனே சேர்ந்து ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு திரும்ப வரும் வரையிலே ஒரு சுவற்றிலே உட்கார்ந்து ஓய்வெடுக்கிறார்கள் களைப்பிலே. அந்த நேரத்திலே இந்த ஜைத் இப்னு சுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக வந்து
சொல்லுகிறார்கள் ஸைது இப்னு சுனானாவை இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள்,
فَأَخَذْتُ بِجَوَامِعِ قَمِيصِهِ وَرِدَائِهِ وَنَظَرْتُ إِلَيْهِ بِوَجْهٍ غَلِيظٍ وَقُلْتُ أَلَا تَقْضِينِي يَا مُحَمَّدُ حَقِّي فَوَاللَّهِ مَا عَلِمْتُكُمْ يَا بَنِي عَبْدِ الْمُطَّلِبِ إِلَّا لَمُطْلٌ وَلَقَدْ كَانَ لِي بِمُخَالَطَتِكُمْ عِلْمٌ.
எப்படிப்பட்ட நடவடிக்கை செய்கிறார், அதுவும் எப்போது, அந்த தவணை வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாகவே வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை, ரசூலுல்லாஹ்வுடைய போர்வையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, ரசூலுல்லாஹ் அணிந்திருந்த கமீஸ் அவர்களுடைய சட்டை, அவர்கள் அணிந்திருந்த அந்த போர்வையை இறுக்கமாக பிடித்து நெருக்கிக் கொண்டு கடினமான முகத்தை கொண்டு பார்த்து, முஹம்மதே எனது ஹக்கை நீ கொடுக்க மாட்டாயா, அப்துல் முத்தலிபின் குடும்பமே நீங்கள் இப்படித்தான் செய்வீர்கள், வாங்கிக் கொள்வீர்கள், பிறகு காலதாமதம் செய்வீர்கள், எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட வார்த்தை யாரும் பல ஆலமீன் யாருடைய முன்னிலையிலே, அபூபக்கருடைய முன்னிலையிலே, உமர் உஸ்மானுடைய முன்னிலையிலே, யாரிடத்திலே, ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்விடத்திலே, கைருல் பஷர், யார் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டார்களோ, சொல்லியதை விட சிறப்பாக வாக்கை நிறைவேற்றுவார்களோ, அந்த மாமனிதரை, அல்லாஹ்வுடைய ஹபீபை, அல்லாஹ்விடத்திலே யாரை விட சிறந்த மனிதர் இல்லையோ, இருக்க முடியாதோ, எந்த தூதர்களில் இது போன்ற சிறந்த ஒரு தூதர் இருக்க முடியாதோ, அந்த ஒரு சிறந்த தூதரை சட்டைகளை இறுக பிடித்துக் கொண்டு, அவருடைய துண்டை கொண்டு, அவருடைய முகத்தை இறுக்கிக் கொண்டு, கடினமான முகத்திலே பார்த்து, முஹம்மதே எனது அக்கை கொடுக்க மாட்டாயா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். சற்று நின்று நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த அனைத்து செயலும் வேண்டாம், இந்த அனைத்து செயலிலே ஒரு சில செயலாவது நம்மில் ஒருவருடனே மேற்கொள்ளப்பட்டால், ஒருவர் நடந்து கொண்டால், நீ கடனா கேட்டு வந்த, உனக்கு கிடைச்சிருமா பாப்பமா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். என்ன சொல்வார்கள் இன்றைய காலத்திலே, கடன் கேட்பதிலே, கடனை வசூலிப்பதிலே கடன் பட்டவர், அதுவும் அந்த தவணை முடிந்ததற்கு பிறகு சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினால், நீ பேசிட்டே இப்படி, உனக்கு கிடைச்சிருமா, உனக்கு கொடுத்துருவானா, நானு உன்னால வாங்கிட முடியுமா, பாத்துருவோமா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இதுவா முஸ்லிம் சமுதாயம், குப்பை குப்பை. இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் ஆகப்போவது எதுவும் கிடையாது. இந்த முஸ்லிம் சமுதாயம் தன்னை தன்னுடைய நபி முஹம்மது என்று சொல்லிக் கொள்வதால் ஆகப்போவது எதுவும் கிடையாது. இந்த முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லிக் கொள்வதால் ஆகப்போவது எதுவும் கிடையாது. அல்லாஹுவின் பார்வையிலே இவர்கள் குப்பைக்குத்தான் சமம். இன்னும் சொல்லப்படால் குப்பையை விட கேவலமானவர்கள். பாருங்கள் நபியினுடைய ஒழுக்கத்தை. அல்லாஹ் அக்பர். உமர் முன்னிலையிலே இப்படிப்பட்ட ஒரு செயலை, அதுவும் ஒரு யஹூதி, யாரவன், யஹூதி, முஸ்லிம்களுக்கு விரோதிகள், எதிரிகள் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களது பாவத்தால் அந்த யஹூதி முஹம்மது நபியிடத்தே யாரை உயிரை விட உயர்வாக மதிக்கின்றோமோ, யாருக்காக உயிர் பொருள் குடும்பம் அனைத்தையும் தூசியாக மதிக்கின்றோமோ, அந்த நபியை பார்த்து சுட்டிக்காட்டவில்லை, சட்டையை பிடித்துக் கொண்டான், அந்த நபியினுடைய போர்வையை பிடித்துக் கொண்டான், கடின முகத்துடனே உரத்த குரலிலே நபியை பார்த்து, முஹம்மதே எனது ஹக்கை கொடுக்க மாட்டாயா என்று மிரட்டுகிறானே. உமருடைய ஈமான் சும்மா இருந்து விடுமா? சொல்கின்றார்கள், யா யஹூதி, யூதரே, அதஃபஅலு பிரசூலில்லாஹ் யா அதுவல்லாஹ், அதகூலு ரிஜ் ரசூலில்லாஹ் மா அஸ்மஉ வ தஃபஅலு மா ரா ஃவல்லதி பஅதஹு பில் ஹக்கி லௌலா மா உஹாதிரு ஃபௌதஹு லதரப்த பிஸைஃபி ரஸக். அல்லாஹ்வின் எதிரியே, என்ன வார்த்தையை இந்த தூதரிடத்திலே நீ பேசுகிறாய், எப்படிப்பட்ட செயலை இந்த தூதரிடத்திலே பேசுகிறாய், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒன்றை பற்றி மட்டும் எனக்கு பயம் இல்லை என்றால், உனது தலையை கொய்திருப்பேன். எப்படிப்பட்ட ஒழுங்கினம், யாரிடத்திலே, எந்த தூதரை பற்றி உனது வேதத்திலே உயர்வானவர் மூசாவை விட சிறந்தவர் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளதோ, அந்த தூதரை பற்றி அந்த தூதரிடத்தில் இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கையா? இந்த உமருடைய செயலை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். நபியினுடைய செயல் என்ன? இப்போது ஒரு பக்கம் நடுவிலே நபி, இன்னொரு பக்கம் யார்? அல்லாஹ்வுடைய எதிரி யூதன். இன்னொரு பக்கம் உமர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்திலே யாரை முன்னோக்கினார்கள்? உமரை பார்த்தார்கள். உமரே, மிக நிதானத்துடனே, மிக அமைதியாக, அந்த ஹதீஸில் வருகிறது, இந்த நிகழ்ச்சியால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அப்படியே தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு உமரை பார்த்து சிரித்து கேட்கிறார்கள், சிரித்து சொல்லுகிறார்கள், உமரே நீ இப்படி செய்திருக்க கூடாது. நானும் என்னுடைய இந்த தோழரும், யகுதியை பார்த்து நானும் இவரும் என்னுடைய தோழர் என்று சொன்னார். இந்த பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விதத்திலே சொல்லுகின்றார்கள், நானும் இவரும் இதைவிட வேறொன்றுக்குத்தான் உன் புறத்திலிருந்து தேவையுடையவர்களாக இருந்தோம். இந்த செயல் இப்போது நீ கூறினாய் அல்லவா, இந்த வார்த்தை அல்ல, வேறொரு வார்த்தைக்கு நாங்கள் தேவை உள்ளவர்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா? முதலிலே நீ எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். யாருக்கு யார் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள்? உமரே நீ எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதரே, அவர் கேட்கக்கூடிய கடனை அழகிய முறையில் நிறைவேற்றி விடுங்கள் என்று. இரண்டாவது அந்த யூதரை பார்த்து, கடன் கொடுத்தவரை பார்த்து நீ அறிவுரை சொல்ல வேண்டும், அழகிய முறையிலே உங்களுடைய கடனை வசூலித்துக் கொள்ளுங்கள் என்று. இது அல்லவா உமர் நீ செய்திருக்க வேண்டும்? இதை அல்லவா என்னுடைய தோழர் என்ற விதத்திலே நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தேன்? கடன் கேட்டு வந்தவரை மிரட்டுவதா? அவர் நம்மை மிரட்டினாலும் அவரிடத்திலே வன்மையான முறையில் நடந்து கொள்வதையா நான் எதிர்பார்த்தேன்? இல்லையே. யாராவது ஒரு முஸ்லீம் அறிஞர் மற்றவரை பார்த்து நான் தவறு செய்தால் எனக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய பண்பு இருக்கிறதா? நான் செய்வது தான் சரி, என்னை விட சரியான செயலை யாருமே செய்ய முடியாது, அறிவுரை கூறப்பட்டால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலை அல்லவா இன்று சமுதாய அறிஞர்கள் முதற்கண்டு பொதுமக்கள் வரை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? நம்முடைய வழிகாட்டி என்ன சொன்னார்கள்? உமரே நீ எனக்கும் அவருக்கும் அறிவுரை கூறியிருக்க வேண்டும். என்ன அறிவுரை அது? எனக்கு நீ சொல்ல வேண்டும், அழகிய முறையில் தூதரே, கடன் வாங்கிய முறையில் நீங்கள் அழகிய முறையில் அப்படியே அந்த கடனை திரும்ப கொடுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட வேண்டும். வேண்டுகோள் அல்ல, விண்ணப்பம் அல்ல, நீ எனக்கு கட்டளை போட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இதுதான் நம்முடைய தூதர் நமக்கு கற்பித்த மார்க்கம். தலைவராக இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய விஷயத்தில் எல்லோரும் சமம். அவர்களுக்கு நாம் நன்மையை கொண்டு ஏவுவதும் தீமையை விட்டு அவர்களை தடுப்பதும் நம்முடைய கடமை. எப்போது இந்த கடமை பாழ்படுத்தப்படுகிறதோ, செல்வந்தன் என்ற காரணத்தால் அங்கே நன்மைகள் ஏவப்படாமல் தீமைகள் தடுக்காமல் விடப்படுகிறதோ, தலைவர் என்ற காரணத்தால் அங்கே நன்மைகள் ஏவப்படாமல் தீமைகள் தடுக்கப்படாமல் விடப்படுகிறதோ, இந்த சமுதாயத்தை சோதனை கவ்விக்கொண்டது என்பது நிகழ்ந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே நான் இதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. சரி, நிகழ்ச்சி முடிந்தது, அடுத்து என்ன பரிகாரம்? என்ன பரிகாரம்? அங்கே வாருங்கள், சம்பவத்திற்கு வாருங்கள், என்ன பரிகாரம்? உமரே ரொம்ப கோபமா பேசி விட்டீர், நீர் இப்பெல்லாம் பேசாதீங்க என்று வார்த்தையிலே நிறுத்திக் கொண்டார்களா? அல்லது ஜைது இப்னு சுரனாவை பார்த்து, இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன, நீ எப்படி பேசலாம், சென்று 3 நாட்கள் கழித்து வா என்று சொன்னார்களா? இல்லை, ரொம்ப நிதானத்தோடு உமரையே கூப்பிடுகின்றார்கள். உமரே, அவரிடத்திலிருந்து நாம் என்ன வாங்கினோமோ அதை நீ திரும்ப கொடுக்க வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ அவரை மிரட்டினாய் அல்லவா, பயமுறுத்தினாய் அல்லவா, அதற்கு பகரமாக 20 சா பேரித்தம்பழங்களை அதிகமாக அவருக்கு கொடுக்க வேண்டும். யா ரப்பல் ஆலமீன், எப்படிப்பட்ட மார்க்கம், எப்படிப்பட்ட தூதர், எப்படிப்பட்ட தோழர்கள். அல்லாஹ் அக்பர். கைர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஸைத் இப்னு ஸுஹனாவை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். ஸைத் இப்னு ஸுஹனா வழியிலே கேட்கிறார், உமரே நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் யார் என்று உமக்கு தெரியுமா? அப்பொழுது உமர் கேட்கிறார்கள், எனக்கு உன்னை தெரியாது, யூதர் என்று தெரியும், ஆனால் நீ யார் இன்னவர் என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது ஸைத் இப்னு ஸுஹனா சொல்கிறார், நான் தான் ஸைத் இப்னு ஸுஹனா. உமர் ஆச்சரியத்துடனே கேட்கிறார்கள், அல் ஹபர், அந்த யூத பேரறிஞரா நீர்? அவர் சொல்கிறார், ஆம், அதே யூத பேரறிஞன் தான் நான். அடுத்து உமர் கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட அறிஞனாக இருந்து கொண்டு இத்தகைய காரியத்தை நீ எப்படி செய்தாய்? அப்போது ஸைத் இப்னு ஸுஹனா சொல்லி காட்டுகின்றார் உமருக்கு, உமரே, நபித்துவத்தின் அடையாளங்களை எல்லாம், நபித்துவத்தின் நற்பண்புகளை எல்லாம் நான் பார்த்து விட்டேன் உம்முடைய தோழரிடத்திலே, முஹம்மது இடத்திலே. ஆனால் இந்த ரெண்டு பண்புகளை மட்டும் நான் பார்க்கவில்லை, அதை அனுபவபூர்வமாக நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காக வேண்டித்தான் இப்படி செய்தேன். அவர் அறியாமை எவ்வளவு, அறியாமையை விட அவருடைய மன்னிப்பு தன்மை முந்தி இருக்கும். யார் எவ்வளவு அறியாமையுடன் நடந்து கொண்டாலும் அவர் மன்னிப்பைத்தான், சகிப்பைத்தான் அதிகப்படுத்துவார் என்று நான் தௌராத்திலே படித்த அந்த இரண்டு பண்புகளை அனுபவபூர்வமாக நான் அறிந்து கொள்ள விரும்பினேன். அதற்காக வேண்டித்தான் இப்படி நடந்து கொண்டேன். உமரே, கிடைத்த பலன் என்ன? நம்முடைய சகிப்பால் கிடைத்த நன்மை என்ன இந்த சமுதாயத்திற்கு? உமரிடத்திலே சொல்கிறார், இந்த வார்த்தையை சொல்லியதற்கு பிறகு, உமரே, இப்போது நான் அறிந்து கொண்டேன் முஹம்மதை தூதர் என்று. இவ்வளவு முரட்டுத்தனமாக ஒரு அல்லாஹ்வுடைய எதிரி யஹூதி நடந்து கொண்ட பிறகு கூட எப்படிப்பட்ட வார்த்தை அவர்களது வாயிலிருந்து வந்தது, எப்படிப்பட்ட பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு தன்மை அவர்களிடத்திலே வந்தது. நான் உண்மையாக அறிந்து கொண்டேன், உமரே, உம்மை சாட்சியாக்குகின்றேன், நான் அல்லாஹுவை இறைவனாகவும் இஸ்லாமை மார்க்கமாகவும் முஹம்மதை என்னுடைய தூதராகவும் ஏற்று மகிழ்கிறேன். அல்லாஹு அக்பர். ஒரு யூத பாதிரி ஷஹாதா சொல்கின்றார். எப்படிப்பட்ட ஷஹாதா? நான் அல்லாஹுவை ரப்பென்று ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாமிய மார்க்கமாக முஹம்மதை தூதராக. அடுத்து என்ன வார்த்தை? உமரே, நீ சாட்சியாக இரு, என்னுடைய செல்வத்தை எல்லாம், என்னுடைய செல்வத்தில் ஒரு பெரும் பகுதியை இந்த முஹம்மதுடைய உம்மத்திற்கு நான் வக்ஃபு செய்கிறேன். அப்போது உமர் சொல்கின்றார்கள், முஹம்மதுடைய உம்மத் என்று எல்லோரையும் குறிப்பிட்டு சொல்லாதீர்கள், அவர்களில் சிலருக்கு என்று சொல்லுங்கள், யாருக்கு சென்றாலும் உங்களுக்கு அந்த நீயத்து நிறைவேறிவிடும் என்று அவர் சொல்லி, அப்படியே ஆகட்டும். அந்த கடனை நிறைவேற்றும் பொழுது அந்த ஸைத் இப்னு ஸுஹனா கேட்கிறார், உமரே, நான் கொடுத்ததை திரும்ப கொடுத்து விட்டீர்கள், 20 சாய் அதிகமாக கொடுக்கின்றீர்களே, அது எதற்கு என்பதாக. அப்பொழுது உமர் சொல்கின்றார், நான் உன்னை மிரட்டினேன் அல்லவா, உன்னை எச்சரித்தேன் அல்லவா, அதற்கு தண்டனையாக, அதற்கு அந்த அந்த உன்னுடைய மன வருத்தத்தை ஈடு செய்வதற்காக. எப்படி? அதில் ஏற்பட்ட உன்னுடைய அந்த மன வருத்தத்தை ஈடு செய்வதற்காக இந்த 20 மரைக்கால் சாய் பேரித்தம்பளங்களை என்னுடைய தூதர் அதிகமாக கொடுக்க சொன்னார்கள். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர் வருகிறார் அல்லாஹுவின் தூதரிடத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தே, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். உமர் அழைத்து வருகிறார். இங்கே ஸைத் இப்னு ஸுஹனா ஷஹாதா சொல்கிறார், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன், முஹம்மது அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறேன். இத்துடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு எத்துணை போர்களிலே கலந்து கொண்டார்களோ அந்த எல்லா போர்களிலும் தனது செல்வத்தாலும் உடலாலும் ஸைத் இப்னு ஸுஹனாவும் கலந்து கொள்கிறார். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த நற்பண்பு ஏற்படுத்தியது என்பதை நீங்கள் பாருங்கள். நாம் இதைத்தான் வாழ்க்கையிலே செயல் வடிவத்திலே கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த பண்பு யாரிடத்தில் இருக்குமோ அந்த பண்புக்கு மக்கள் எல்லாம் அடிமையாகி விடுவார்கள். இது எழுதப்பட்டிருந்தால் போதாது, இது பண்பாக வெளிப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பண்பு இருந்ததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு யூத பாதிரி தான் பார்த்தான், கேள்விப்பட்டிருந்த தௌராத்திலே தான் படித்திருந்த அந்த சத்திய வாக்கு உண்மை என்று தெரிந்தவுடனேயே இஸ்லாமை அவர் ஏற்று தழுவியது மட்டுமல்ல, ரசூலுடைய மார்க்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவும் தயார் என்ற கொள்கை உறுதிக்கு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அன்பிற்குரியவர்களே, இது போன்று ஓரிரு நிகழ்ச்சிகள் அல்ல, ஏராளமான நிகழ்ச்சிகளை சொல்லலாம். குறிப்பாக இன்று இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடக்கத்தான் செய்கின்றன சம்பவங்கள். ஆனால் அதிலே நாம் எப்படிப்பட்ட பண்பை வெளிப்படுத்துகின்றோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் சில உதாரணங்களை பாருங்கள். நாம் முன்பு கூறிய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்த இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. இமாம் தபரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அல் முஅஜ்ஜமுல் கபீர் என்ற நூலிலும், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஸஹீஹிலும், இமாம் ஹாகிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முஸ்தத்ரக்கிலும் அறிவிப்பு செய்கின்றார்கள். தலாயிலு நுபுவா என்ற நூலிலே இமாம் அபு நுஈம் ரஹமத்துல்லாஹி அலைஹி 23-24 ஹதீஸாக இதை பதிவு செய்கின்றார்கள். ஸஹீஹான ஆதாரபூர்வமான வரலாறு என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்ச்சிக்கு சான்று வழங்குகின்றார்கள். அல் இசாபாவிலே 2904 நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமத்து அரபி வருகிறார். இந்த சம்பவத்தை அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அவரும் எது விஷயமாக வருகிறார்? கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதற்காக. அந்த நேரத்திலே சற்று கடுமையாக நடந்து கொள்கிறார். حتى قال له احرج عليك الا قضيتني. முஹம்மதே, நீ எனக்கு கடனை கொடுக்காமல் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உமக்கு எல்லா சிரமங்களையும் நான் கொடுப்பேன். இந்த வார்த்தையை சொல்லியவுடனே தோழர்கள் எல்லாம் அந்த கிராமத்து அரபியை பிடித்து இழுக்கின்றார்கள், ரசூலுல்லாவிடத்திலிருந்து விலக்குகின்றார்கள். وقالوا ويحك تدري من تكلم, உனக்கு என்ன ஏற்பட்டது, யாரிடத்திலே நீ பேசுகிறாய் என்று உனக்கு தெரியவில்லையா என்று அந்த அரபியிடத்திலே கேட்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அரபியர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த நல்ல பண்பு. அவர்கள் சொல்கிறார்கள், யாராக இருந்தால் எனக்கு என்ன, அனாதுலு ஹக்கி, நான் எனது ஹக்கை கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாராக இருந்தால் என்ன, இன்னியாதுலு ஹக்கி, நான் என்னுடைய ஹக்கை கேட்கிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தோழர்களை பார்த்து, தோழர்களே, ஹல்லா குன்தும் மஅ ஸாஹிபில் ஹக்கி, ஹல்லா மஅ ஸாஹிபில் ஹக்கி குன்தும், நீங்கள் எனக்கு சார்பாக எனக்கு வக்காலத்து வாங்கி பேசுவதற்கு பதிலாக இந்த உரிமை உள்ளவர், ஹக்குடையவர், இவருக்கு சார்பாக வல்லவா நீங்கள் பேசியிருக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன். இன்று நாம் எப்படி பார்க்கிறோம்? நாம் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களா, அல்லது ஒரு சங்கத்தை சார்ந்தவர்களா, ஒரு அமைப்பை சார்ந்தவர்களா? நாம் எப்படி அநியாயத்தில் இருந்தாலும் சரி, எத்தகைய தவறு செய்திருந்தாலும் சரி, நம்ம சங்கம், நம்ம அமைப்பு, நம்முடைய இயக்கம் நமக்குத்தான் சப்போர்ட், ஆதரவு செய்ய வேண்டும். எதிர்பார்க்கிறோமா இல்லையா? இது ஈமானா? இது இறை நம்பிக்கையா? இது நீதமா? இது அல்லாஹ் சொல்லக்கூடிய நீதமா, உயர்ந்த பண்பா இது? அன்பிற்குரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதத்தை சொல்லுங்கள். அவில் வாலிதைன் வல் அக்ரபீன், அல்லாஹ் சொல்கிறார், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரி, நீதத்தைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ஏழைக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, செல்வந்தனுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, நீதத்தைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய பண்பு. இந்த நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? யார் எவரோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு பாதிப்பா, அந்த பாதிப்பு அவர் தவறு செய்ததால், அவர் குற்றம் செய்ததால் வந்தது என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. உடனே அதற்கு பழி வாங்க வேண்டும். நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவனா அல்லது நம்முடைய இனத்தை சேர்ந்தவனா, அவ்வளவுதான், முடிஞ்சது. என்ன நடந்திருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் விசாரிப்பாங்க கிடையாது, முதலிலே பழி திருத்துவாருங்கள். இது முஸ்லிம்கள் அல்ல, இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து சில வார்த்தைகள் அங்கே வெளிப்பட்டன. அன்சாரி சொன்னார், அன்சாரிகளே உதவிக்கு வாருங்கள். முஹாஜிர் கூறினார், முஹாஜிர்களே உதவிக்கு வாருங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சி இன்னஹா முத்தினா, எவ்வளவு நாற்றம் அடிக்கக்கூடிய வாதத்தை பேச்சை பேசுகிறீர்கள், அசிங்கமாக இல்லையா? என்ன சொன்னார்கள்? ஊர்காரர்கள் ஊரை பேரை சொல்லி இந்த ஊரெல்லாம் வாருங்கள், இன பேரை சொல்லி இனமெல்லாம் வாருங்கள், மொழி பேரை சொல்லி மொழிகாரர்கள் வாருங்கள் என்று சொன்னார்களா? இல்லையே. முஹாஜிர் என்ன பண்பு? முஹாஜிர்களே வாருங்கள், அன்சாரிகளே வாருங்கள். அல்லாஹ் அக்பர். அதை கூட நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதமுடையவர்களே நீதத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் முஸ்லிம் சமுதாயம், அதுதான் குர்ஆனை ஏற்ற சமுதாயம், அதுதான் முஹம்மது நபியாக ஏற்ற சமுதாயம், அதுதான் அல்லாஹுவை இறைவனாக நீதமானவனாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம், குர்ஆனை புத்தகமாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம், அதுதான் தொழுகையை கடைபிடிக்க சமுதாயம், அதுதான் நோன்பை கடைபிடிக்கக்கூடிய சமுதாயம். மொழியாலோ நிறத்தாலோ இனத்தாலோ ஊராலோ எந்த ஒரு வாதத்தாலாவது யாராவது ஒருவர் ஒரு சமுதாயத்தை ஒன்று சேர்க்க நினைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல. கற்பனை செய்து கொள்ளுங்கள், நான் தொழுகையாளி, நான் முஸ்லிம், நான் ஹஜ், நான் என்று ஆயிரம் நான்களை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நபி அப்படிப்பட்டவருக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, நீ முஸ்லிம் அல்ல, நாளை மறுமையில் நீ என்னுடன் இருக்க மாட்டாய். முஹாஜிர்களே வாருங்கள், அன்சாரிகளே வாருங்கள் என்று கூறியதற்கு கேவலம் அசிங்கமான வார்த்தையை பேசுகிறீர்களே. யார் பாதிக்கப்பட்டார், பாதிப்பை ஏற்படுத்தியது யார், எங்கே நீதம் இருக்கிறது, யார் அநீதி செய்தார் என்பதை விசாரிப்போம் என்றல்லவா அழைப்பு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரிமையாளருக்கு சார்பாக நீங்கள் பேசி இருக்க வேண்டுமே. நான் உங்களுடைய நபி என்ற காரணத்தால் நீங்கள் அவரை மிரட்டுகிறீர்களே, நியாயமல்ல, நியாயமல்ல. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனையை எடுத்து எப்படி கையாண்டார்கள்? அடுத்து ஹௌலா பின்த் கைஸ் ரழியல்லாஹு அன்ஹா, நம்முடைய மிக விருப்பத்திற்குரிய தோழர்களிலே ஒருவரான ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, யாரை அல்லாஹுடைய சிங்கம், ரசூலுடைய சிங்கம் என்று போற்றப்பட்டதோ, யாரின் இஸ்லாமால் இஸ்லாம் உயர்வடைந்ததோ, யாரின் இஸ்லாமால் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களோ, யாருடைய மரணத்தை குறித்து நபி அவர்கள் தேம்பி தேம்பி எழுதார்களோ, யாருக்காக வேண்டி ஏழு முறை தக்பீர் கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுக வைத்தார்களோ, அந்த உத்தம தோழருடைய மனைவிதான் ஹௌலா பின்த் கைஸ். செல்வந்தராக இருந்தார்கள். தனது கணவனை எழுந்தது மட்டுமல்ல, தனது செல்வத்தை எல்லாம் இந்த நபி முகமதுக்காக வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்போது நபி கேட்டு வந்தாலும் சரி, ஆள் அனுப்பினாலும் சரி, இல்லை என்று சொல்லாமல், நபிக்கே நானே உங்களுக்கு அர்ப்பணம், எனது தந்தை அர்ப்பணம், இந்த செல்வம் என்ன, எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுங்கள் நபி நபியே என்று சொல்லக்கூடிய உத்தம பெண்மணிதான் ஹௌலா பின்த் கைஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள் ஆளை, ஹௌலாவிடத்திலே சென்று நமக்காக வேண்டி கடன் வாங்கி வாருங்கள். சொல்கின்றார்கள், இன் கான இந்தக்கி தம்ருன் ஃபஅக்ரிதீனியா ஃபஅக்ரிதீனா, ஹௌலா உன்னிடத்திலே பேரித்தம்பளம் இருந்தால் எங்களுக்கு கடன் கொடுங்கள், ஹத்தா யதீனா தம்ருனா ஃபநக்தீக, நம்மிடத்திலே பேரித்தம்பளங்கள் வந்துவிட்டால் நாம் உம்முடைய கடனை திரும்ப கொடுத்து விடுகிறோம். ஹௌலா சொல்கின்றார்கள், பி அபி அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனது தந்தையை உங்களுக்கு அர்ப்பணமாக்குகிறேன், எவ்வளவு வேண்டுமோ அள்ளி செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆராபியிடத்திலிருந்து வாங்கிய கடனை அவர்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, ஆராபியே கிராமத்தவரே, உணவின் நேரம் வந்துவிட்டது, எங்களுடனே சாப்பிட்டு செல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு இன்று எப்படிப்பட்ட நிலைமை, கடன் கேட்பவர் வந்தால் உள்ளுக்குள் இருந்து கொண்டு இல்லை என்று சொல்லக்கூடிய சமுதாயம், வாங்கிக் கொண்டு ஏமாற்றக்கூடிய சமுதாயம் என்று பெயர் பெற்றிருக்கிறதே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம் என்று இந்த சமுதாயத்தின் நிலைமை மாறுமோ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை கொடுத்து விட்டு, சரி இப்ப கொடுத்துட்டேன், இப்படிலாம் பேசினியா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, உனக்கு கொஞ்சமாவது கண்ணியம் தெரியுதா என்ற வார்த்தையெல்லாம் சொல்லவில்லை. அதை கொடுத்து விட்டு, அதுவும் அதிகமாகவும் கொடுத்து விட்டு, சாப்பாட்டு நேரம் வந்து விட்டது, சாப்பிட்டு செல்லுங்கள். அந்த ஆறாவி பார்க்கிறார், முஹம்மதே எவ்வளவு அழகாக எனது கடனை கொடுத்தீர்கள், எவ்வளவு முறையாக கொடுத்தீர்கள், அதிகமாக கொடுத்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் வழங்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு நிறைவை தருவானாக. சுப்ஹானல்லாஹ், கோபமாக பேசியவர் இப்பொழுது என்ன செய்கிறார், என்ன செய்கிறார், நபியை வாழ்த்துகிறார், நபிக்காக பிரார்த்தனை செய்கிறார். எப்படி மாற்றிவிட்டார்கள் பாருங்கள், ஒரு பேச்சிலே ஒரு வார்த்தையிலே கொடுத்து சாப்பிட்டு செல்லுங்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் பாருங்கள், அன்று சொல்லிய இந்த வார்த்தை அன்பிற்குரியவர்களே, காலங்கள் எவ்வளவு கடந்தாலும் நம்முடைய காதுகளிலே ஒலிக்க வேண்டும், ஒலிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்து அறிவுரை சொன்னார்கள் நமக்கு. ஃபகால உலாயிக கியாருன் நாஸ் إنه لا قدست أمة لا يأخذ الضعيف فيها حقه غير متعتع. யார் கடன் வாங்கியதற்கு பிறகு அழகிய முறையில் அந்த கடனை கொடுக்கிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள். உலாயிக கியாருன் நாஸ். அடுத்து சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் பலவீனமானவர், பாவப்பட்டவர், ஏழை, ஆதரவற்றவர் தன்னுடைய உரிமையை எந்த பயமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் பெற முடியவில்லையோ அந்த சமுதாயம் தூய்மையடையாது, அந்த சமுதாயம் வெற்றி பெறாது, அந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை அடையாது. இன்று பாருங்கள், பள்ளிகளிலே ஜமாத்து பஞ்சாயத்து என்ற பெயர்களிலே எத்துணை அநீதிகள் அநியாயங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. ஏழைகள் ஏதாவது மனு கொடுத்தால் தள்ளிப்படுகிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி அநீதியாக தீர்ப்பு வாங்க நாடினால் நம்முடைய சமுதாயத்திலே இதெல்லாம் சகஜமாகிவிட்டது. நாளுக்கு நாள் ஒன்றல்ல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள். இது என்ன முஸ்லிம் சமுதாயமா? இன்று அன்பிற்குரியவர்களே, மாற்றார்களை போன்று நம்முடைய குடும்பங்களிலும் தற்கொலைகள் நாளுக்கு நாள் உருவெடுக்கின்றனவே. இதற்கு காரணம் என்ன? நீதமற்ற அங்கே ஒரு தலைமைத்துவம் இருக்கும் காரணத்தால், அநீதி இழைக்கக்கூடிய அங்கே ஒரு ஜமாத் இருக்கும் காரணத்தால், அங்கே பெண்கள் நசுக்கப்படும் காரணத்தால், ஏழைகளுடைய உரிமை பறிக்கப்படும் காரணத்தால், அல்லாஹு அக்பர், மாற்றார்களுடைய கலாச்சாரம் நமது சமுதாயத்திலே உருவெடுக்கிறது. பாதிப்பு ஏற்பட்டவன் வழியை தெரியாமல் தற்கொலைத்தான் தீர்வு என்று தள்ளப்படுகின்ற ஒரு மோசமான நிலைமை ஏற்படுகிறது என்றால் காரணம் என்ன? செல்வந்தர்கள், வசதி உள்ளவர்கள், சமுதாயத்தில் பெயர் பெற்றவர்கள், சமுதாயத்தில் பொறுப்பு வகிப்பவர்கள் ஏழைக்கு உரிமை வாங்கி கொடுப்பதற்கு அருகதையற்ற ஆட்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அற்பர்கள், வீரர்கள். இவர்கள் தலைவர்களாக இருந்து என்ன பயன்? கேவலம். இவர்கள் முஸ்லிம்களாகவே இல்லாமல் இருக்க வேண்டும். முஸ்லிம் என்ற பெயரிலே, தலைவர்கள் என்ற பெயரிலே எத்துணை அநீதிகளை அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களில் இருந்து கொண்டு இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். நாளை மறுமையினுடைய அச்சம் வரவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்களோ, ஏழை தைரியமாக வந்து துணிவாக வந்து, என்னை இந்த பணக்காரன் அநீதி இழைத்து விட்டான், நான் செய்த வேலைக்கு கூலி தரவில்லை, அல்லது பேசிய கூலியை தரவில்லை, அல்லது என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அநீதி இழைக்கிறார்கள் என்று குரல் கொடுக்கும் பொழுது, இந்த சமுதாயம் ஒருமித்த குரலிலே அந்த ஏழைக்காக துணை போகவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது வெற்றியடைய முடியாது, அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை அடைய முடியாது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை அடையாமல் உலகத்திலே யாரிடத்தில் வேண்டுமானாலும் சென்று கண்ணியத்தை தேடுங்கள், அங்கு உங்களுக்கு மிஞ்சுவது கேவலம் தான். அடுத்து ஒரு சம்பவத்தை பாருங்கள், ஒவ்வொரு சம்பவமும் முந்தைய சம்பவங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் முன்பு கூறிய இந்த இரண்டாவது கூறிய இந்த ஹதீஸ் இருக்கின்றது அல்லவா, சுனன் இப்னு மாஜாவிலே 2426 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ்களை அறிஞர்கள் இது சான்றாக எடுத்துக் கொள்ளக்கூடிய சஹீஹான ஹதீஸ் என்பதாக சான்று வழங்கியிருக்கின்றார்கள்.
அடுத்து இந்த ஹதீஸையும் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய முஜமிலே அறிவிப்பு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சாயிதா குடும்பத்தை சேர்ந்தவருக்கு ஒரு வசத் பேரீத்தம்பழத்தை கொடுக்க வேண்டும். அவர் அந்த உரிமையை தேடி வருகிறார் ரசூலுல்லாவிடத்திலே. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழரை அழைத்து இவருக்கு நான் இந்த அளவு கொடுக்க வேண்டும், நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், மதினாவிற்கு சென்று வந்தவர்கள், மக்காவிற்கு சென்று வந்தவர்கள், அல்லது அங்கிருந்து வரக்கூடியவர்களிடத்திலிருந்து பேரித்தம்பழங்களை சாப்பிட்டவர்கள் மக்கா மதினாவிலே பேரித்தம்பழங்களுடைய வகைகளை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், என்ன ருசியில் வேண்டுமானாலும் பேரித்தம்பழங்களை சாப்பிடலாம். இங்கு அரிசியிலே விதங்கள் இருப்பதை பார்க்கிறீர்களவா, கோதுமையிலே விதங்கள் இருப்பதை பார்க்கிறீர்களவா, அங்கே பேரித்தம்பழங்களிலே 60க்கு மேற்பட்ட வகைகள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை வகைகள்? 60க்கு மேற்பட்ட வகைகள். சிறிய இந்த அளவிலிருந்து இவ்வளவு பெரிய நீளம் வரை பல நிறங்களிலே பல ருசிகளிலே அங்கே பேரித்தம்பழங்களை பார்க்கலாம். இந்த அன்சாரி தோழர் என்ன செய்தார், அந்த பனு சாயிதா மனிதருக்கு தன்னிடத்தில் இருந்த பேரித்தம்பழத்திலிருந்து ஒரு வசக்கை கொடுக்கின்றார், அந்த அளவை கொடுக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், அன்சாரியே, இந்த பேரித்தம்பழத்தை நான் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கவில்லை, நான் கொடுத்தது வேறு பேரித்தம்பழம், நீங்கள் கொடுப்பது வேறு பேரித்தம்பழம், எனக்கு நான் கொடுத்த பேரித்தம்பழம் வேண்டும். இந்த அன்சாரி என்ன செய்தார் தெரியுமா, கேட்கிறார், அத்ருத்து அலா ரசூலில்லா, ரசூலுல்லா கொடுக்க சொல்லி நான் கொடுக்கிறேன், அதை ஏற்க நீ மறுக்கிறாயா? ரசூலுல்லா கொடுக்க சொல்லி நான் கொடுத்தா யார் கொடுத்த மாதிரி? ரசூலுல்லா கொடுத்த மாதிரி. ரசூலுல்லா கொடுப்பதை நீ ஏற்க மறுக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அந்த பனு சாயிதாவை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த மனிதர் ரொம்ப நிதானமாக சொல்லுகின்றார், பமன் அஹக்கு பில் அத்லி மிர் ரசூலில்லா. இந்த சம்பவம் எங்க நடக்குது? ரசூலுல்லாவுடைய முன்னிலையில் நடக்குது. பேரித்தம்பழத்தை அன்சாரி கொண்டு வந்து ரசூலுல்லாவுடைய முன்னிலையிலேயே அந்த பனு சாயிதா குடும்பத்தாருக்கு கொடுக்கின்றார்கள். அவர் வாங்க மறுக்கிறார். அப்ப கேட்கிறாங்க அன்சாரி தோழர், ரசூலுல்லா கொடுக்க அதை நீ வாங்க மறுக்கிறாயா? சுப்ஹானல்லாஹ், அந்த பனு சாயிதா குடும்பத்தைச் சேர்ந்த மனிதர் சொல்கின்றார், உமன் அஹக்கு பில் அத்லி மிர் ரசூலில்லா, ஆம், நான் மறுப்பேன், அதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய இந்த ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதரை விட நீதத்தை பேணுவதற்கு யார் உரிமை உள்ளவர்கள்? அவர்கள் நீதத்தை பேணவில்லை என்றால் யார் நீதத்தை பேண முடியும்? எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்கள், ரசூலுல்லா மாற்றமாக செய்ய மாட்டார், நடக்க மாட்டார்கள். நான் கொடுத்த பேரித்தம்பழத்தை தான் உனக்கு கொடுக்க சொன்னார்கள், நீ மாற்றி கொடுக்கிறாய். உமன் அஹக்கு பில் அத்லி மிர் ரசூலில்லா, ரசூலுல்லாவை விட நீதம் செலுத்துவதற்கு மிக தகுதியானவர் யார் இருக்க முடியும்? இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஃபத்தஹலத் ஐனா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பித்து விட்டார்கள். சொல்லுகின்றார்கள், சதக், அவர் உண்மை சொல்லிவிட்டார், உமன் அஹக்கு பில் அத்லி மின்னி, என்னை விட நீதத்தை பேணுவதற்கு யார் தகுதி இருக்க முடியும்? என்னை விட பாதிக்கப்பட்டவருக்கு, உரிமையுள்ளவருக்கு உரிமையை அழகிய முறையில் திருப்பித் தருவதற்கு யார் தகுதி பெற முடியும்? நான் அதற்கு தகுதியானவன், அவர் சொல்லியது உண்மைதான். என்னை விட நீதத்திற்கு யார் தகுதி பெற முடியும் என்று சொல்லி ரசூலுல்லா தேம்பி அழுகிறார்கள். சொல்லுகின்றார்கள், எந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவன், பலவீனமானவன், அந்த சமுதாயத்தினுடைய பலவீனமானவன், ஏழை எளியவன், மின் சதீதிஹா, அந்த சமுதாயத்தில் ஆற்றல் பெற்றவன், தாக்கத்துடையவன், செல்வாக்கு பெற்றவனிடத்திலிருந்து தன்னுடைய உரிமையை எந்த தயக்கமும் இல்லாமல் பெறவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டாம். அன்பிற்குரியவர்களே, எனக்கு ஒவ்வொரு நாளும் சில நிகழ்ச்சிகளை கேள்விப்படும் பொழுது மனம் வேதனை அடைகிறது. யாரெல்லாம் ஹதீஸிற்கு மாற்றமாக நடப்பவர்கள், மார்க்கத்திலே குழப்பங்களை புதுமைகளை ஏற்படுத்தியவர்கள் என்று கூறிவிட்டு அவர்களை விட்டு ஒரு சமுதாயம் பிரிந்ததல்லவா? அந்த சமுதாயத்தினுடைய நிலைமையை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தன்னிடத்திலே செல்வாக்கு வந்துவிட்ட காரணத்தால் தன்னுடைய சொல்லுக்கு தன்னுடைய பேச்சுக்கு அங்கே மதிப்பு வந்துவிட்ட காரணத்தால் தான் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று இவர்கள் மாறிவிட்டார்களே. தொழுகையில் தான் நபி வழியா, விரலை ஆட்டுவதில் தான் நபி வழியா, கைகளை நெஞ்சியில் கட்டுவதில் தான் நபி வழியா, ஜகாத்திலும் நோம்பிலும் மட்டும்தான் நபி வழியா, நீதத்தை பேணுவதிலே ஃபிரௌனா, யாரை பின்பற்றினீர்கள்? தொழுகையிலே நபியை, நீதத்திலே ஃபிரௌனை, ஹாமானை, நமுருதை, சத்தாதையா? இது யாருடைய சமுதாயம்? பிரச்சனைக்காக தீர்வு கேட்டு சென்றால் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய இனத்தவருக்கு, தங்களது சமூகத்தவருக்கு, அல்லது தங்களது இயக்கத்தில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு தீர்ப்பு, மற்றவர்களுக்கு ஒரு தீர்ப்பு, மீறி கேட்டால் உன்னை எது வேண்டுமானாலும் எங்களால் செய்ய முடியும், எங்களது அமைப்புக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்கு அந்த தாக்கத்து இருக்கிறது, உன்னால் முடிந்தால் மறுத்து பேசிப்பார் என்று சவால் விடுகிறார்களே. எந்த இஸ்லாம் இவர்கள்? எந்த இஸ்லாமை பேசுகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவுலா, நீ அவருக்கு அளந்து கொடு, இன்னும் அதிகமாக கொடு. فَإِنَّهُ لَيْسَ مِنْ غَرِيمٍ يَخْرُجُ مِنْ عِنْدِ غَرِيمِهِ رَاضِيًا إِلَّا صَلَّتْ عَلَيْهِ دَوَابُّ الْأَرْضِ وَنُونُ الْبِحَارِ. கடன் கொடுத்தவன் கடன் வாங்கியவனிடத்திலே சென்று கடனை பெறும்போது அந்த கடனை பெற்றவர் தனக்கு கடன் கொடுத்தவரை திருப்திப்படுத்தி அனுப்பினால், அவரை சந்தோஷப்படுத்தி அனுப்பினால், அவருக்காக பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய எல்லா கால்நடைகளும் உயிரினங்களும், கடலில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றன. யார் கடன் பெற்று அந்த கடனை கொடுத்தவர் கேட்க வரும் பொழுது அவரை சந்தோஷப்படுத்தி அனுப்புகின்றாரோ அவருக்காக யார் துவா செய்கின்றார்கள்? பூமியிலே உள்ள கால்நடைகள், மாடுகள், குதிரைகள், ஆடுகள், இன்னும் எத்தனையோ உயிரினங்கள், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், இவை அனைத்தும் அவருக்காக அல்லாஹ்விடத்தை துவா செய்கின்றனர். இல்லா கதபல்லாஹு அலைஹி ஃபி குல்லி யௌமின் வ லைலத்தின் இஸ்மா. கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவரிடத்திலே சென்று கடனை கேட்கும் பொழுது அவரை கடன் பெற்றவர் திரும்பி அனுப்புகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப குறைவான ஒரு தன்மையை அங்கே சொன்னார்கள். வஹுவ யஜித், கடனை அவர் திரும்ப பெற்று செல்லும் பொழுது வஹுவ யஜித், கொஞ்சம் மன வருத்தத்தோட போறார். அல்லாஹ் அக்பர், கொஞ்சம் மன வருத்தத்தோட போறார். இது எப்படிப்பட்ட பாவம் என்றால், அவர் திரும்பி சென்றதற்கு பிறகிலிருந்து இவருடைய மரணம் வரை ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு பகலிலும் பாவம் அவருக்கு ஒன்று எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். இதுவரை இவர் திரும்ப அந்த கடன் கொடுத்தவரை திருப்திப்படுத்தும் வரை, அவருடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு அவரை மகிழ்ச்சிப்படுத்தும் வரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் பெற்றவர் கடன் கொடுத்தவரை மன வருத்தத்துடனே திருப்பி அனுப்பினால் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அவருக்கு ஒரு பாவம் எழுதப்படும் என்று. இந்த ஹதீஸ் இமாம் ஹாஃபிஸ் முன்ஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தர்ஹீப் தர்ஹீப் என்ற நூலிலே எழுதுகின்றார்கள். இந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற செய்திகள் எல்லாம், நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதை சுட்டிக்காட்டுகின்றன? எந்த ஒரு மா மனிதரை இறைவனுடைய தூதராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அவர் மீது நாம் நேசம் வைக்கிறோம், நம்முடைய உயிரை விட அதிகமாக அவரை பிரியப்படுகிறோம் என்று சொல்கிறோமோ, அந்த நபியினுடைய பண்புகள் இந்த பண்புகள். இந்த பண்புகளை இப்படி பேச்சிலே அல்லது கேட்பதிலே மட்டும் நிறுத்திவிட்டால் போதாது. இன்ஷா அல்லாஹ், நம்மால் முடிந்த அளவு அந்த பண்புகளிலிருந்து ஒரு பெரும் பகுதியை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிடாதீர்கள், அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, நாம் எப்படி அவற்றை பின்பற்ற முடியும் என்று. இல்லை, பின்பற்றுவதற்குத்தான் அல்லாஹு தஆலா ரசூலை நமக்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். அவர்களை புறக்கணிப்பதற்கு அல்ல, அவர்களை விட்டு விடுவதற்கு அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ கேளுங்கள், முயற்சி செய்யுங்கள், இந்த நற்பண்புகளை பற்றி அதிகமாக படியுங்கள், பேசுங்கள். அதற்காக உங்களது வாழ்க்கையிலே ஒரு முயற்சி எடுத்து அந்த பண்புகளை கடைபிடிப்பதற்கு உங்களால் முடிந்த சிரமங்களை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு நல்ல காலத்தை இப்பொழுது கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். மாற்றார்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்கு, இஸ்லாமிய அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த நாட்டிலே இருக்கிறது. இது போன்ற பண்புகளை, ஒழுக்கங்களை கடைபிடித்து, இந்த வாழ்க்கை தத்துவங்களை வாழ்க்கையினுடைய நெறிகளாக கடைபிடித்து காட்டி நாம் அவர்களுக்கு ஏகத்துவத்தை, நமது நபியை பற்றி நமது இஸ்லாமை சொல்லும் பொழுது, ஆம், இந்த முஸ்லிம்கள் சொல்வது உண்மைதான், இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியே செயல்படுகிறார்கள், குரானிலே என்ன படிக்கிறோமோ அப்படியே அவர்களது வாழ்க்கையிலே இருக்கிறது என்று அவர்கள் நல்ல தாக்கத்திற்கு உட்பட்டு அந்த மார்க்கத்தை நானும் பின்பற்றுகிறேன் என்று சொல்வார்கள். நேற்று ஒரு மாற்று மத மனிதர் ஒருவர் தொலைபேசியிலே சொல்கிறார், சகோதரரே, நீங்கள் எனக்கு குரானை கொடுத்தீர்கள், நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் இதில் இருப்பது போன்று உங்களிலே யார் செயல்படுகிறார்கள் என்று. மாற்று மத சகோதரர் குரானை நம்மிடத்திலிருந்து இலவசமாக பெற்றவர், அதை படித்து பார்த்து விட்டு தொலைபேசியில் என்ன சொல்கிறார், இதில் இருப்பது போன்று உங்களில் எத்தனை பேர் செயல்படுகிறார்கள். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், இந்த செய்தி குரானில் இருப்பது உங்கள் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் தெரியுமா என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சொல்களில் ஏற்பட்ட தவறுகளை, குற்றங்களை மன்னிப்பானாக, நமது செயல்களில் ஏற்பட்ட பிழைகளை அல்லாஹ் பொறுப்பானாக. சொல்லியதை விட, கேட்டதை விட சிறந்த முறையில் அவனுடைய புத்தகத்தின்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின்படியும் செயல்படுவதற்கு உதவி செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும். அல்லாஹும் அக்ஸிம் லனா மின் கஷ்யத்திக மா தஹவுலு பிஹி பைனனா வ பைன மஆசிக வ மின் அல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா வ மின் அல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி وبركاته.